الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا، اما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال نبينا صلى الله عليه وسلم: إنه ليغار على قلبي وإني لأستغفر الله في اليوم 100 مرة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد، كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم، إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم، إنك حميد مجيد. إلهو الله تعالى من أبيعاتله أرميانه إسلامي سهودتله அல்லாஹாலும் அவருடைய பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறைகளை கடைபிடித்து நடக்க வேண்டியும், எதைகளையெல்லாம் நாம் தகுந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முற்றிலுமாக தகுந்து கொள்ள வேண்டியும், அல்லாஹுடைய தக்வாவை கொண்டும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தையும் வசீகத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே நம்முடைய ஆசை இருக்கிறது, படைத்த இறைவனை நம்மை படைத்த அந்த ரப்பை நாம் நெருங்கி செல்ல வேண்டும். எல்லா காரியத்திலும் அவருடைய திருப்தியை நாம் அடைய வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ்வினுடைய திருப்தி ஏற்பட்டு விட வேண்டும், அவருடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. உண்மையான ஒவ்வொரு மூமியும் அதைத்தான் நினைப்பார்கள். ஆனால் மனிதனுடைய மனோ இச்சை அதற்கு தடையாக இருக்கிறது. மனிதனுடைய நட்பு, அதனுடைய அவாய்ப்பு சொல்லப்படக்கூடிய மனோ இச்சை இருக்கிறது, அல்லாஹ்வை நெருங்குவதை தடை செய்கிறது. மனிதனை உலகத்தின் பக்கமும் உலகத்தினுடைய வஸ்துக்களின் பக்கமும் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு இறை குணத்தின் பக்கமும் மனிதனை இழுத்துச் செல்லக்கூடியதுதான் மனிதனுடைய மனோ இச்சை. குரான் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறது, வழிவேடு என்றால் என்ன? நீங்கள் பார்த்தீர்களா, யார் தன்னுடைய மனோ இச்சையை தன் இறைவனாக எடுத்துக்கொண்டவனை பார்த்தீர்களா? அல்லாஹ் அறிந்து கொண்டே அவனை வழிவேட்டிலேயே ஆக்கிவிட்டான். அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய கேள்வியிலும் அவனுடைய பார்வையிலும் அல்லாஹ் முத்திரையை ஏற்படுத்தி திரையை ஏற்படுத்தி விட்டார். அல்லாஹ் வழிநடத்துவதற்கு பிறகு யார் அவருக்கு நேர்வழி காட்ட முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். மனோ இச்சையை யார் தனக்கு மனோ இச்சைக்கு யார் தன்னை அடிமையாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வழிகேட்டின் பக்கம் சென்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இபாதத் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது. இந்த வணக்கத்துல இரண்டு விதமான நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டு விதமான நிலைமைகளையும் சரியான முறையிலே நம்முடைய வணக்கத்தில் புரிந்து நம்முடைய இபாதத்துகளை நாம் செய்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து விடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள் ஹதீஸ் குதுசியில், ஒரு மனிதன் அவனுக்கு கடமையாக நான் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய வணக்கத்தை கொண்டு என்னை நெருங்குவதை போன்று வேறு எதை கொண்டும் நெருங்குவதில்லை. அல்லாஹ்வுடைய கடமையான இபாதத்துகள் முழுமை இருக்கிறது, மௌனும் ஜகாத் ஹஜ் இருக்கிறது, கடமையான வணக்கங்களை கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நெருங்குகிறானோ அது போன்று வேறு எதை கொண்டும் நெருங்குவதில்லை. நம்முடைய பிரதான இபாதத்துகள் எந்த அளவுக்கு உயிரோட்டம் உள்ளதாக, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லாத்தான முறையில மன தூய்மையான முறையில
அல்லாஹுக்கென்றே நாம் செய்கிறோமோ அந்த மன தூய்மையுடைய அந்தஸ்து கூட கூட அல்லாஹுடைய நெருக்கமும் கிடைக்கும். நம்முடைய தொழிலின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவோம். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவோம். அல்லாஹ் பார்ப்பது எதை பார்க்கிறான்? உள்ளத்தை பார்க்கிறான். தொடக்கூடிய மனிதனின் உடலை பார்ப்பதில்லை, தோற்றத்தை பார்ப்பதில்லை, தர்மம் செய்பவனின் தோற்றத்தை பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கிறான். உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருள்களையோ பார்ப்பதில்லை, அவன் பார்ப்பது உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் பார்க்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு நம்முடைய வணக்கத்தினுடைய உயர்வு, நம்முடைய விவாதத்துகள் எந்த அளவுக்கு மன தூய்மை இழைந்ததாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகிறோம். ஒரு மனிதன் அவன் செய்ய செய்ய உபரியான அபாதத்துகளை, நவீனான அபாதத்துகளை செய்ய செய்ய அல்லாஹுவை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இபாதத்துகளை, நவீனான வணக்கங்களை செய்யும் பொழுது அல்லாஹுடைய நெருக்கம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹுடைய நெருக்கம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த அகபத்துவோ நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன், அல்லாஹுடைய அன்பு கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இனி அல்லாஹ் விரும்பியதைத்தான் அவன் பார்ப்பான், அல்லாஹ் விரும்பியதைத்தான் அவன் கேட்பான், அல்லாஹ் விரும்பியதைத்தான் அவன் செய்வான். அல்லாஹ் எதை எடுக்கிறானோ அது அவனுக்கு வெறுப்பாக ஆகிவிடும். அல்லாஹுக்கு எது மாற்றமான காரியமோ அவனுக்கு அது வெறுப்பான காரியமாக மாறிவிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குத்தான் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய தேர்ச்சி ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு நம்முடைய ஈமானும் நம்முடைய இஸ்லாமும் சம்பிரதாயமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய ஈமான், பரிமார்களுடைய ஈமான், ஈமானுடைய உண்மையை உணர்ந்ததாக இருந்தது. அவர்கள் ஈமானை ரசித்துக் கொண்டிருந்தார்கள், அதனுடைய சுவையை உணர்ந்தார்கள். ஹரிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூணு விஷயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவன் ஈமானுடைய தேர்த்தை சுவையை அடைந்து கொள்கிறான். முதலாவது விஷயம், அல்லாஹ் ரசூல் ஏனைய அத்துணை பேர்களை விட அவனுக்கு பிரியமானவர்களாக ஆகிவிட வேண்டும். இரண்டாவது விஷயம், உலகத்துல யாராவது யாரையாவது நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உலகத்தினுடைய காரியத்திற்காக வேண்டி அல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கக்கூடியவனாக மாறிவிட வேண்டும். அல்லாவுக்கு மாற்றம் செய்தது, அல்லாவுக்கு மாற்றமான ஒரு காரியத்தில் ஈடுபடுறது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமாகிவிட வேண்டும் என்று சொன்னால் நெருப்புல போய் விழுவது, கடுமையான தீயில போய் விழுவது எவ்வளவு பயங்கரமான வெறுப்பாக கஷ்டமாக அவனுடைய மனதுக்கு பாரமாக இருக்குமோ அது மாதிரி ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த உணர்வு ஏற்பட வேண்டும். பாவத்தை பார்க்கும் பொழுது அந்த உணர்வு ஏற்பட வேண்டும். பாவம் நடக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் சென்றாலும் ஒரு ஆபத்து நடப்பதை போன்று, ஒரு நெருப்பு பிடிச்சா எவ்வளவு பயங்கரமாக நினைப்போமோ அது போன்று நினைக்கக்கூடியதான் அவனுடைய உள்ளம் மாற வேண்டும். இந்த மூன்று விடயங்கள் யார்கிட்ட இருக்குமோ அவருக்கு ஈமானுடைய தேர்ச்சி வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுவினுடைய அந்த நெருக்கம் கிடைக்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய பிரியம் கிடைக்கிறது. அல்லாஹுடைய பிரியம் கிடைத்து விட்டால் ஈமானுடைய தேர்ச்சி ஏற்பட்டுவிடும். இபாதத் என்பது மனிதனுடைய நாங்கள் செய்யக்கூடிய, நாம் செய்யக்கூடிய இந்த வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த வணக்கத்துல இரண்டு விதமான நிலையை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் இயல்பாக அமைக்கப்பட்டது. எல்லா வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அது எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி மனிதனுடைய இயல்பாக, ஏனென்றால் இந்த இஸ்லாம் என்பது செயற்கை மார்க்கம் அல்ல, இது இயற்கை மார்க்கம். அடிமடையக்கூடியவனாக இருப்பான், மனிதன் என்பவன் மண்ணால் படைக்கப்பட்டவன், அந்த மண்ணின் குணம் பணிவு, அந்த பணிவு நிறைந்தவனாக இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு அவன் வணங்குவான்? அல்லாஹுக்கு மாத்திரமே அவன் வணங்குவான். நாம் சொல்கிறோம், இது மனிதனுடைய இயல்பு. நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான், நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நம்மை கண்காணிக்கிறான், நம்மை பரிபாலிக்கிறான், நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த படைத்த ரப்புக்கு வணங்குவது, அவனுக்கு அடிபணிவது மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரி தான் மனிதனுடைய இயல்பில் ஒன்றுதான் மனிதாபிமானம். சஜாத்தை நாம் கொடுக்கிறோம். சஜாத் என்று சொன்னால் ஏழைகளுக்கு நாம் வழங்குகிறோம். ஏழைகளுக்கு சஜாத்தை கொடுக்கும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹ்வுக்காக சிலருக்கு சிலரை விட உலகத்தில பொருளாதாரத்துல கூடுதல் குறைவை ஏற்படுத்தி தருகிறான். இது அல்லாஹ்வுடைய இயற்கை. அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு திட்டம். ஆனால் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? நீங்கள் மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும். உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள், பசியோடு வாழக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் கவனித்து நடக்க வேண்டும். எவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவான முறையில குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஜகாத் வாங்குறதுக்கு யார் தகுதியானவங்க? எட்டு பிரிவினரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இரண்டு பேர் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஜகாத் தாங்க என்று கேட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஜகாத் யார் வாங்க வேண்டும் என்பதை அவனே பிரித்து வைத்திருக்கிறான். வேறு யாருக்கும் பிரிக்கக்கூடிய அந்த உரிமையை வழங்கவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் இன்னென்ன ஆட்கள் தான் வாங்க வேண்டும்? புகராக்கள், பரம ஏழைகள், அதே போன்று மிஸ்கீன்கள், வழிப்போக்கர்கள், அடிமைகள் என்று இந்த எட்டு பிரிவினரை அல்லாஹ் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். நீங்கள் அந்த பிரிவினரின் ஒருவராக இருந்தால் நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப ஜகாத்தை அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான். ஏன்? நம்முடைய மனிதாபிமானம், மனிதாபிமான உணர்வு என்பது மனிதனுடைய இயல்போடு சேர்ந்தது. எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும், ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்றால், ஒருத்தன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால், மற்ற மனிதனுடைய உள்ளம் துடிக்கிறது, அதை நினைத்து வருந்துகிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய மார்க்கத்துல நம்முடைய இபாதத்துகள் இயல்பாக மனிதனுடைய இயல்பை போன்றே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அதே போன்று நோன்பு வைக்கிறோம். நோன்பின் மூலமாக மனிதன் தன்னை கட்டுப்படுத்துகிறான், தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறான். தன்னை பரிசுத்தமானவனாக ஆக்குவதற்கு இந்த பசியை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நோன்பின் மூலமாக அவனுடைய ஆத்மீக பலத்தை அவன் அடைந்து கொள்கிறான். இபாதத்துல ஒரு விஷயம் இப்படி. இரண்டாவது இபாதத்துல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்றால், அல் இபாதா அலா கிலாஃபில் ஆதா, மனிதனுடைய வளமை என்று ஒன்று இருக்கிறது. மனிதனுடைய வளமை இருக்கிறது, அந்த வளமை ஒன்றை விரும்புகிறது. ஆனால் மனிதனை அல்லாஹ் அந்த வளமைக்கு மாற்றமாக அவனுடைய ஆதத்தை, வளமையை விட்டுவிட்டு தன்னை கட்டுப்படுத்தும்படி அல்லாஹ் மனிதனை ஏவுகிறான். உதாரணமாக மனிதனுடைய வளமை என்ன? அவன் அங்க எங்க பார்ப்பது? ஒரு இடத்துல அசையாமல் அவனால் நிற்க முடியாது. ஒரு செயலை அவன் தன்னுடைய உடலை ஆட்டிக்கொண்டே இருப்பான், அசைத்துக் கொண்டே இருப்பான். இது மனிதனுடைய வளமை. தொழுகையில அல்லாஹ் கட்டுப்பாடை தருகிறான். உன் வளமையை கொஞ்ச நேரத்திற்கு நீ நிறுத்திவிடு. அல்லாஹுக்காக வேண்டி உன்னை முழுமையாக நீ கட்டுப்படுத்திக் கொள். உன் பார்வை கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், உன் உடல் உறுப்புகள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், உன் நாவு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளின் மூலமாக மனிதனை அவனுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகாமல் இந்த இபாதத் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குகிறது. மனிதனுடைய உள்ளத்துல பொருளாசை இருக்கும். பொருளாசை இல்லாதவர் யாருமே கிடையாது. உலகத்தினுடைய அந்த பணத்தினுடைய ஆசை எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் முழுமையாக இயற்கைக்கு மாற்றமாக நீ பணத்தை வைக்கவே கூடாது, பொருளை செலவழிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. நீ செலவழித்துக் கொள். ஆனால் அந்த ஆசையை, உன்னுடைய உள்ளத்தில் அந்த பொருளாசை மிகைத்திருக்கிறது. அந்த பொருளாசையை கட்டுப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறார். நீ தர்மம் செய், நீ ஜகாத்தை கொடு, நீ சம்பாதித்த பணம் தான், நீ உழைத்ததுதான், உன் கண் முன்னால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாய், உனக்கு இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு நீ எவ்வளவு பாடுபட்டு இருப்பாய் என்று உனக்குத்தான் தெரியும். அந்த உழைப்பின் அருமை உழைத்தவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உழைத்த இந்த பணத்தை அல்லாஹுக்காக நீ கொடு என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய உள்ளத்துல அந்த மனோவிச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துவதை இந்த இபாதத்துகளில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹுக்கு நம்முடைய மனோவிச்சைகளுக்கு அடிமையாகாமல் அல்லாஹுவை நெருங்குவது இந்த இபாதத்துகளின் மூலமாகத்தான். நம்முடைய இபாதத்துகளை நாம் சரியாக செய்யும் பொழுது அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். இன்றைக்கு உலகத்துல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பம் என்னவென்று சொன்னால், எல்லாருடைய தொடர்பும் கிடைத்து விட்டது. உலகத்தில் எல்லாருடைய தொடர்பும் நினைத்தவுடன் யாரும் யாரையும் தொடர்பு கொண்டு விடுகிறோம். ஆனால் படைத்த ரப்புடன் நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும்.
படைத்த ரப்புடன் நமது தொடர்பை நாம் எப்படி ஆக்கிக் கொள்கிறோம்? எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறோமா? எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறோமா? அதனால் என்ன ஏற்படுகிறது? மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு காரணம் என்னவென்றால் படைத்த ரப்புடன் தொடர்பு இல்லாமல் போறதுதான். அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் மனிதன் பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளப்படுகிறான். எப்ப மனிதன் அல்லாஹ்வுடைய தொடர்பை குறைத்துக் கொள்கிறானோ மிக இலகுவான முறையில அவன் பாவம் செய்யக்கூடியவனாக மாறிவிடுகிறான். பாவம் எப்படிப்பட்டது? பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? இதை உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் காரணம். மலக்குமார்கள் ஆரம்பத்துல அல்லாஹ்விடத்துல அவர்கள் ஒரு விளங்குவதற்காக கேட்ட கேள்வி இதுதான். என்ன கேட்டார்கள்? அஜஹலு ஃபீஹா மையுப்ஸிது ஃபீஹா வயஸ்பிகு தீமா. இந்த மனித குலத்தை நீ படைக்க போகிற யா அல்லாஹ், குழப்பம் விளைவிக்கக்கூடிய, ரத்தத்தை ஓட்டக்கூடிய, உனக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயே, இதனுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு விளங்கவில்லை என்று கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், அதனுடைய நோக்கம் எனக்கு தெரியும் என்று சொன்னான். மனிதனை எதற்காக படைக்கிறேன் என்ற நோக்கம் எனக்கு தெரியும் என்று அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்றைக்கு உலகத்துல நாங்க பார்க்கிறோம், மனிதனுடைய பாவங்களின் காரணமாகத்தான் உலகத்துல கடுமையான குழப்பங்கள். இன்னைக்கு யாரால் சொல்ல முடியும் நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேன், எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறேன் என்று யாரால் சொல்ல முடியும்? மனிதன் பாவத்தோடு பிணைந்தவன் தான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் சிறந்தவன் யார் என்று சொன்னால், குறிப்பாக மூமின்களை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருக்கும். மௌத்து எந்த நேரத்திலையும் வரலாம், மௌத்து யாருக்கும் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம், எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவன் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவம் என்னை பிடித்து விடுமோ, அதனுடைய தண்டனை என்னை நான் அனுபவித்து விடுவேனோ, அதனுடைய விளைவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும். பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு தடவை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல ஒரு பெரிய வேலை, அவரிடத்துல ஒருத்தர் வந்து சொல்றார், அவங்க சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே நான் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன், குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். உடனே அவரை பார்த்து சொன்னாங்க, நீ அல்லாட்ட அதிகமா இந்திய பாக்கீங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஆள் வந்து கேட்கிறார், எங்களுடைய ஊர்ல மழை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், மழை பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை பார்த்து சொன்னாங்க, நீ எல்லாரும் போய் அல்லாட்ட மன்னிப்பு தேடுங்க, பாவ மன்னிப்பு கேடுங்கன்னு சொன்னாங்க. மூணாவது ஒரு ஆள் வந்து சொல்றாரு, என்னுடைய பிசினஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, நஷ்டம் அடைந்து கொண்டே போகுது, எந்த விருத்தியும் இல்லாம இருக்குது. அவரை பார்த்து சொன்னாங்க, நீ அல்லாட்ட நிறைய இஸ்தே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. நாலாவது ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, என்னுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் கருகி போய் விட்டது, சரியான வளர்ச்சி இல்லை. அவரை பார்த்து நீங்க எல்லாருமே நிறைய பாவ மன்னிப்பு தேடுங்க. அவருடைய மாணவர் கேட்கிறாங்க, நாலு பேர் நாலு விஷயத்த வந்து சொன்ன பொழுதும் ஒரே விஷயத்தான் அவங்களுக்கு நீங்க தீர்வா சொன்னீங்க, அதிகமா அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏற்பட்டிருக்கூடியீபத்துகள், மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள், குழந்தை மாத்தியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள், வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து கொண்டு போகிறீர்கள், உங்களுடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் பழக்கத்தில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது, அதனுடைய காரணம் வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய பாவம் தான். நீங்க செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் இந்த ஒரு விளைவை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்களே, நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கவில்லையா? அதனால் தான் நானும் சொன்னேன். எனவே இதன் மூலமாக என்ன விளக்க வருகிறார்கள் என்று சொன்னால், உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு தூரமாகிறதுதான் காரணம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததுதான் காரணம், அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ததுதான் காரணம். அல்லாஹ்வு தஆலா நம்மை பார்த்துதான் அழைக்கிறான், வஸ்ஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள் என்று பொதுவாக சொல்லவில்லை, விரைந்து வாருங்கள். இது தாமதிக்கக்கூடிய விஷயம் அல்ல, இது யோசிப்பதற்குரிய விஷயம் அல்ல. எத்தனையோ பாவங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். இந்த பாவத்தினுடைய தண்டனை எனக்கு வந்துருமோ, நான் தண்டிக்கப்பட்டு விடுவேனோ, எல்லா நேரத்திலும் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதைதான் நமக்கு படித்து தந்திருக்கிறாங்க. அவர்கள் கற்றுத்தந்தது இதுதான். தொழுகையை முடிச்சதற்கு பிறகு அவங்க முதலாவது சொல்ற வார்த்தை அத்தௌபிருல்லாஹ் என்று சொல்லுவாங்க. ஆக என்ன தவறு செய்தார்கள், ஏன் அத்தௌபிருல்லாஹ் என்று நமக்கு படித்து தந்தார்கள்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நபிமார்களோ பாவங்களை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தருகிறார்கள், நீங்க தொழுகையை முடிச்சவுடன் முதலாவது சொல்ல வேண்டியது அஸ்தகுபில்லா, அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏன், நாங்கள் தொழுத தொழுகையிலும் கூட ஆயிரம் குறைகள் இருக்கலாம், நாங்கள் செய்த அமல்களிலும் கூட ஆயிரம் குறைகள் இருக்கிறது. மிசல்லாம் அவர்கள் தொழுது விட்டு முடிந்ததற்கு பிறகு இசைப்பாடம் படித்து தர்றாங்க. அதே போன்று மனஜலம் கழித்து விட்டு வெளியே வந்தவுடன் நீங்க முதலாவது கேட்க வேண்டியது ஊப்புறானுக்கு அல்லாஹ்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்ட மன்னிப்பு கேளுங்க. அடிக்கடி படித்து தருகிறார்கள். ஏனென்றால் இந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஒரு ஊமினை பொறுத்த வரைக்கும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா, நான் பாவம் செய்து விட்டோமே, தெரியாமலும் செய்திருக்கலாம், தெரிஞ்சும் செய்திருக்கலாம். திருமாலா செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க ரபி செல்லல்லா அலிசல்லம் அவர்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்போம். இடையிடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தவ்ஃபிருல்லாஹ் அஸ்தவ்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சில நேரம் நாங்கள் எண்ணிக்கொண்டே இருப்போம், இன் குன்னா லனஅஉது லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒரே சபையிலே சில பேரை எண்ணி முடித்திருப்போம், அந்த சபையை விட்டு எழும்பி போனதுக்குள்ள 70க்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திஃபார் செஞ்சிருப்பாங்க. இஸ்திஃபார் செய்யக்கூடிய தன்மையை சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று உம்மத்திற்கு படித்துக் கொடுக்கிறார்கள். ஏன், நம்முடைய வாழ்க்கையில அந்த உணர்வோடையே வாழ வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதனால்தான் இந்த பிரச்சனைகளில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை விட்டு நான் தூரமாகிக் கொண்டிருக்கிறேன், நான் நிறைய வணக்கங்கள் செய்வதை போன்று தெரிகிறது, ஆனால் அந்த வணக்கத்துல உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிறது. இவாதத்தை செய்கிறேன், தொழுகிறேன், தர்மங்களை செய்கிறேன், நல்ல வணக்கங்களை செய்கிறேன், ஆனால் அது சடங்காக சம்பிரதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேருடைய தொழுகையில் அழுகை இருக்கிறது, எத்தனை பேருடைய துமாக்களிலே அழுகை இருக்கிறது, எத்தனை பேருடைய அமல்கள் அதனுடைய பலன்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே குறை செய்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை நெருங்கும் பொழுதுதான் மன தூய்மையோடு நம்முடைய இபாதத்துகளை நாம் செய்யக்கூடிய நேரத்துலதான் அதற்கு ஒரு வேல்யூ இருக்கிறது, அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த மன தூய்மையை அல்லாஹ்வின் நெருக்கத்தை தடுக்கக்கூடியவைகள் தான் மனிதனுடைய மன உச்சை, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள். அதனால ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அந்த உணர்வோடையே இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுவேனோ, பாவத்தினால் நான் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு நான் தூரமாக்கப்பட்டு விடுவேனோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு லயுபானு அலா கல்பி, சிலவேளை என்னுடைய உள்ளத்தில ஒரு விதமான திரையை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. சொல்லக்கூடியது யார், திருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திரையை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 முறை நான் இஸ்திஃபார் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸுக்கு விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிட வருகிறார்கள், என் உள்ளத்திலே ஒரு திரையை போன்று ஏற்படுகிறது என்று சொல்கிறார்களே, எதை குறிப்பிட வருகிறார்கள். சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய அழுக்குகள், இந்த உலகத்திலே கலந்துரவாடும் பொழுது உலகம் என்பதே இது நிரந்தரமானதல்ல, அது நாம் போகக்கூடியது. இந்த உலகத்தினுடைய கதூரத்துகள் அழுக்குகள் தான் மனிதனுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்கிறார்கள். உணர்ந்து அதை தங்களுடைய ஒரு தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு குறைவாக நினைத்து அல்லாஹ்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. நாம் உலகத்திலேயே உணர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சம்பாத்தியங்களும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலும் 24 மணி நேரம் நம்முடைய நேரங்களும் உலகம் உலகத்தின் சிந்தனை இப்படியே போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட அழுக்குகளை எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அதை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகமாக திசைப்பாடு செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் பொழுதுதான் நம்முடைய நெருக்கத்தை நாம் அடைவோம். உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருவான், விடுதலையை தருவான். குர்ஆன் நமக்கு இதைத்தான் சொல்லிக்காட்டுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும், நான் ஒரு பாவி, நான் ஒரு சாதாரண அடிமை, என்னிடத்துல பாவம் இருக்கிறது, நான் அல்லாஹ்வை சந்திக்க போனா திடீரென்று எனக்கு மௌத்து வந்துருச்சுன்னா நான் எந்த நிலையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போவேன், இந்த பாவத்தை சுமந்து கொண்டு போறதா என்ற உணர்வோட கவலையோட பயத்தோட நம் வாழ்க்கையை அமைக்கும் பொழுது அல்லாஹ் வாழ்க்கையில நிம்மதியை தருவான், சந்தோஷத்தை தருவான். அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. இந்த நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் மிகப்பெரிய மதிப்பையும் கண்ணியத்தையும் தருவான். ஆதரத்துல மிகப்பெரிய பராபலங்களை, நல்ல நன்மைகளை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி தருவானாக, நமது பாவங்களை மன்னித்து தருவானாக. பாவங்களை நினைத்து நாம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி தருவானாக, நம் பாவங்களை நினைத்து பயப்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி தருவானாக, நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி தருவானாக, எல்லா விதமான நெருக்கடிகள் நோய்களிலிருந்தும் விடுதலையை தருவானாக, பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தருவானாக, குடும்பங்கள்ல ஒற்றுமையை தருவானாக, நல்ல ஒழுக்கமான மார்க்க அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக, கண்குளிர்ச்சிகளான பிள்ளைகளை தந்தருவானாக, குடும்பத்தை கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி தருவானாக, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, கண்ணியமான நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்குவானாக, எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் தன்னுடைய கருணையில் நான் நிறைவேற்றி தருவானாக.